ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदरे नष्टप्रायेश भद्रेश नित्यं भागवतस्य व्याभगवदुत्तमश्लोके भक्तिर्बोधनेष्टिके ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் பீஷ்மதேவின் பிரார்த்தனைகள் பாதம் 38. சிதவிசிகதோ விசீனதம் சஹ சதஜ பிரலிலுப்த ஆததாயினோ மே பிரசபம் அபிசசாரமத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்தா. சிதவிசிகதோ விசீனதம் சதஜ பிரலிலுப்த ஆததாயினோ மே பிரசவம் அபிசசாரமத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்தா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபயசரன் அரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். முக்தி அளிப்பவரான அந்த பரமபுருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எனது முடிவான இலக்காக இருப்பாராக. எனது கூறிய அம்புகளால் ஏற்பட்ட காயங்களினால் கோபமடைந்ததைப் போல் போர்க்களத்தில் என்னை அவர் திடீரென்று தாக்க முற்பட்டார். அவரது கேடயம் சிதறி போயிருந்தது. மேலும் காயங்களினால் அவரது உடலில் ரத்தம் தோய்ந்திருந்தது. பொருளுரை. கிருஷ்ணரும் பீஷ்மரும் போர்க்களத்தில் நடந்து கொண்ட முறை கவனத்தை கவர்வதாக இருந்தது. ஏனெனில் கிருஷ்ணரின் செயல் அர்ஜுனனுக்கு சாதகமாகவும் பீஷ்மருக்கு பாதகமாகவும் இருந்ததைப் போல் காணப்பட்டது. ஆனால் உண்மையில் சிறந்த பக்தரான பீஷ்மதேவருக்கு விசேஷ அன்பை காட்டுவதற்காகவே இவ்வளவும் நிகழ்ந்தன. ஓர் எதிரியைப் போல் நடந்து கொள்வதாலும் பக்தரால் பகவானை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்பதே இத்தகைய விவகாரங்களின் பிரமிக்க செய்யும் அம்சமாகும். பகவான் பரிபூர்ணமானவர் என்பதால் ஓர் எதிரியின் வேடத்திலுள்ள அவர் தூய பக்தரின் சேவையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். பரமபுருஷருக்கு எந்த எதிரியும் இருக்க முடியாது. மேலும் பெயரளவிலான ஒரு எதிரியால் அவருக்கு தீங்கிழைக்கவும் முடியாது. ஏனெனில் அவர் ஒரு அஜிதா அல்லது வெல்லப்பட முடியாதவராவார். ஒருவரும் பகவானை விட உயர்ந்தராக இருக்க முடியாது என்ற போதிலும் தூய பக்தர் ஒருவர் ஓர் எதிரியைப் போல் அவரை தாக்கும் பொழுது அல்லது உயர்ந்ததொரு நிலையில் இருந்து கொண்டு அவரை கடிந்து கொள்ளும் பொழுது அதில் பகவான் ஆனந்தமடைகிறார். இவை பகவானுடன் பக்தர்கள் கொள்ளும் உன்னதமான அன்பு பரிமாற்றங்களில் சிலவாகும். மேலும் தூய பக்தி தொண்டை பற்றி அறியாதவர்களால் இத்தகைய விவகாரங்களில் உள்ள மர்மத்தை புரிந்து கொள்ள இயலாது. சாதாரண கண்களுக்கு பகவான் காயமடைந்ததைப் போல் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு துடிமுக்க வீரனின் பாவத்தை ஏற்றிருந்த பீஷ்மதேவர் வேண்டுமென்று பகவானின் உடலை அம்புகளால் துளைத்தார். ஆனால் உண்மையில் பக்தர் அல்லாதவர்களை குழப்புவதற்காகவே அப்படி செய்யப்பட்டது. ஆன்மீகமயமான உடலை காயப்படுத்த முடியாது. பக்தர் ஒருவர் பகவான் எதிரியாகவும் முடியாது. அது முடியுமானால் பீஷ்மதேவர் அவரது வாழ்வின் இறுதி இலக்காக அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். பீஷ்மர் பகவானின் எதிரியாக இருந்திருப்பாரானால் சிறிதும் அசையாமலேயே அவரை பகவானால் கொண்டிருக்க முடியும். ரதத்துடனும் காயங்களுடனும் பீஷ்மதேவர் முன் வரவேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தன்னால் உண்டாக்கப்பட்ட காயங்களால் அலங்கரிக்கப்பட்ட பகவான் திவ்யமான உடல் அழகை பீஷ்மர் காண விரும்பியதாலேயே பகவான் அப்படி செய்தார். இதுவே பகவானுக்கு பக்தருக்கும் இடையிலான தெய்வீகமான உறவை பரிமாறிக்கொள்ளும் முறையாகும். இத்தகைய விவகாரங்களினால் பகவான் மற்றும் பக்தர் ஆகிய இருவருமே பெருமை அடைகின்றனர். பகவான் மிகவும் கோபாவேசத்துடன் இருந்ததால் அவர் பீஷ்மதேவரை நோக்கி செல்லும் பொழுது அர்ஜுனன் அவரை தடுக்க முயன்ற போதிலும் தடைகளை பொருட்படுத்தாமல் காதலியை நோக்கி காதலின் விரைந்து செல்வதைப் போல கிருஷ்ணரும் பீஷ்மதேவரை நோக்கி சென்றார். வெறி பார்வைக்கு அவர் பீஷ்மரை கொல்ல முடிவு செய்திருந்ததாக காணப்பட்டது. ஆனால் உண்மையில் சிறந்த பக்தரான பீஷ்மரை மகிழ்ப்பதே அவரது நோக்கமாகும். பகவான் எல்லா ஜீவராசிகளும் விடுவிப்பவர் என்பதில் சந்தேகம் இல்லை. அருவாவாதிகள் அவரிடமிருந்து முக்தியை பெற விரும்புகின்றனர். அவர்களது விருப்பப்படியே அதை அவர்களுக்கு பகவான் அளிக்கிறார். ஆனால் இங்கு பகவானை அவரது உருவ அம்சத்தில் காண பீஷ்மதேவர் விரும்புகிறார். தூய பக்தர்கள் அனைவரும் இதைத்தான் விரும்புவார்கள். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரு மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபம் சாகர்ஜாதம் சககன ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சகனலலிதா ஸ்ரீ விசாகாஞ்ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே නමාචාර්ය පාදානය තාගරෝපදායනේ ගෞරගද දාහමදාය නගර ග්‍රාමධාරණය නමෝම් විෂ්ණු පාදාය ක්‍රිෂ්ණ ප්‍රේෂ්ඨාය බුතලේ ශ්‍රීමදේ භක්ති වේදාන්ත ස්වාමිනේ විනාමිනේ නමස්තේ සරසති දේවේ ගුරවාණි ප්‍රචාරිනේ නිර්විශේෂ ශ්‍රණ්‍යවාදී පාශ්චාත්‍ය දේශධාරිනේ ජය ශ්‍රී කෘෂ්ණ චෛතන්‍ය ප්‍රභු නිත්‍යානන්ද ශ්‍රී අද්වෛත ගදාධර ශ්‍රීවාසාදි ගෞර භක්ත වෘන්ද හරේ කෘෂ්ණ 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 හරේ 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 රාම 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 හරේ හරේ කෘෂ්ණාය වාසුදේවාය දේවකී නන්දනාය ච නන්දගෝපකුමාරාය ගෝවින්දාය නමෝ නමః නමපංගජනාභාය නමපංගජමාලිනේ නමපංගජනේත්‍රාය නමස්තේ පංගජාංගිරිය ஹரே கிருஷ்ணா. ஸோ கடந்த சில தினங்களாக நம்ம வந்து பீஷ்மதேவருடைய பிரார்த்தனைகளை கலந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக சொல்றார். சித விசிதகதோ அபிசீர்ணதம்ச சதஜ பரிலுப்தாததாயினோ மே பிரசபம் அபிசசாரமத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்தா. முக்தி அளிப்பவரான அந்த பரமபுருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எனது முடிவான இலக்காக இருப்பாராக. எனது கூறி அம்புகளால் ஏற்பட்ட காயங்களினால் கோபமடைந்தது போல் போர்க்களத்தில் என்னை அவர் திடீரென்று தாக்க முற்பட்டார். அவரது கேடயம் சிதறி போயிருந்தது. மேலும் காயங்களினால் அவர் உடல் ரத்தம் தோய்ந்திருந்தது. எப்படி பீஷ்மா ரொம்ப அழகா பகவானை சொல்லி பிரார்த்திக்கிறார். இது பொருளுரையிலையும் பிரபுபாத ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் இருந்தது, கிருஷ்ணர் எந்த அளவுக்கு பீஷ்மரை சந்தோஷப்படுத்துறார், பீஷ்மர் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறார். பகவானுக்கு வந்து தன்னுடைய பக்தனை சந்தோஷப்படுத்தணுங்கிறது அவருடைய விருப்பம். அதே மாதிரி பக்தனுக்கு என்ன விருப்பம்னா அவனுக்குன்னு சுய விருப்பம் எதுவும் கிடையாது. பக்தனுடைய ஒரே குறிக்கோள் பகவானை சந்தோஷப்படுத்துறது. எப்படி பீஷ்மருக்கும் பகவானுக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம் வந்து மனக்கற்பனினாலேயோ இல்லை பௌதிக எண்ணங்களாலோ இல்லை சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலேயோ புரிஞ்சிக்க முடியாது. ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதத்தினாலையும் ஆச்சாரியுடைய விளக்கத்தினாலையும் தான் இதை புரிஞ்சிக்க முடியும். ஆச்சாரிய சம்பிரதாயத்தின் வரக்கூடிய ஒரு உண்மையான சுத்த பக்தர்கிட்டருந்து கேட்கும்போது தான் பீஷ்மருக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம் நமக்கு புரிஞ்சிக்க முடியும். நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான லீலை அன்பு பரிமாற்றம் ரெண்டு பேரும் செய்கிறாங்க. உண்மையில் வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது பீஷ்மர் கிருஷ்ணருக்கு எதிர்த்தரப்பில் இருக்கார், பாண்டவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கார், எதிரணியில் இருக்கார். இப்போ எதிரணியிலிருந்து ஒரு எதிரியாக இருக்கக்கூடியவர் எப்படி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த முடியும், ஏன் பீஷ்மர் வந்து பாண்டவர்களுக்கு எதிராக செயல்பட்டார், அது 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 வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண ஜனங்களுக்கும் பக்தி இல்லாதவங்களுக்கும் பக்தியில் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. அதுக்கு தான் குரு பரம்பரை ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பூர்வாச்சாரியுடைய ஆசீர்வாதமும் குருவோடைய கருணையும் இருக்கணும். அப்போ தான் பாவத்தில் உள்ள ரகசியங்கள்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். என்ன சொல்லியிருக்குன்னா ஆன்மீக குருகிட்ட போகும்போது அவருக்கு எல்லா ரகசியும் வெளிப்படுத்தப்படுமா வேதத்திலிருந்து. ஆன்மீக குருகிட்ட வந்து சரணடைஞ்சு அவருக்கு பக்தி தொண்டு செஞ்சால் ஆன்மீக அவருடைய கருணையினால் வேதத்தில் உள்ள எல்லா ரகசியும் வெளிப்படுத்தப்படும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆச்சாரியவான் புருஷோ வேதா, ஆச்சாரியவான் புருஷோ வேதா, ஆச்சாரியவான் சரணடைஞ்சு அதுக்கு பக்தி தொண்டு பண்ணால் வேதத்தில் உள்ள எல்லா ரகசியமும் வெளிப்படுத்தப்படும். அப்படி நம்ம வந்து ஆச்சாரியருக்கும் முந்தைய ஆச்சாரியருக்கும் சேவை பண்ண ஆரம்பித்து பக்தி தொண்டு பண்ணிட்டே வந்தோன்னா அந்த ரகசியங்களால் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இங்கே வந்து பிரபுபாவுடைய கருணையினாலையும் ஆச்சாரியுடைய கருணையினாலையும் நம்ம ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கலாம் பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றம். பொருளரிலும் பிரபுபாத் ரொம்ப அழகாக விளக்கி சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பீஷ்மர் என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னா கிருஷ்ணர் தன்னுடைய லட்சியமாக இருக்கட்டும்னு. ஒரு பக்தனுடைய லட்சியம் இலக்கு, அவனுக்கு இலக்கு வந்து ஒரு பக்தனுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது, அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் தான் நம்முடைய இலக்கு. அப்போ பீஷ்மர் கிருஷ்ணரை தன்னுடைய எதிரியாகவோ இல்லை கிருஷ்ணரை வந்து கொல்லணும்னு நினச்சிருந்தாருன்னா எப்படி கிருஷ்ணரை தன்னுடைய இலக்காக வச்சுக்குவார் இல்லையா? அந்த ஸ்லோகத்தில் சொல்ல இல்லை கிருஷ்ணர் தான் என்னுடைய இலக்காக அமையட்டும், அந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு இலக்காக இருக்கட்டும் சொல்கிறார். அப்போ பக்தனுக்கு வந்து பகவான் தான் இலக்கு. அதுதான் பகவத்கீதையும் கிருஷ்ணர் உறுதிப்படுத்துகிறார். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசம் சகனம் சுகிருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவே. இந்த அகிலத்துடைய கவி பர்த்தா, இந்த அகிலத்தை காப்பவன் படைப்பவன், இந்த அகிலத்துடைய இலக்கு நம்முடைய லட்சியம் எல்லாமே கிருஷ்ணர் தான். நம்முடைய லட்சியம் நம்மளை காப்பவர், நமக்கு சாட்சி, பீஜம் இந்த அகிலத்தோட விதை எல்லாமே கிருஷ்ணர் தான். அந்த பகவான் தான் நம்முடைய லட்சியம். அதைதான் பீஷ்மரிங்க நமக்கு வலியுறுத்துறார். இந்த லீலை மூலமா பீஷ்மர் என்ன வலியுறுத்துறார், எனக்கு பகவான் தான் லட்சியம், அவரை விட எனக்கு உயர்ந்த லட்சியம் கிடையாது. அதுதான் கிருஷ்ணரும் பகவத்தில் உறுதிப்படுத்துறார், என்னை விட உயர்ந்த உயர்ந்த உண்மை கிடையாது. மத்த பரதரம் நாண்யம் கிஞ்சி தஸ்தி தனம் ஜெயம், என்னை விட உயர்ந்த விதை உயர்ந்த உண்மை கிடையாது. பீஜமாம் சர்வபூதானாம், இந்த உயிர்வாளியுடைய விதையும் நான் தான் சொல்றார் கிருஷ்ணா. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக, இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாமே நான் தான். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா தான் நம்ம லட்சியம். அதை நமக்கு உணர்த்துறதுக்காக தான் பீஷ்மர் இந்த பீஷ்மன் கிருஷ்ணரும் இந்த உன்னதமாக நிலை பண்றாங்க. அதே மாதிரி பகவான் தான் நம்ம லட்சியங்கிறதும் ஆழ்வார்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா ஒரு சமயம் விஷ்ணு சித்தர், விஷ்ணு சித்தர்னு ஒரு பக்தர், அவர் ஒரு சுத்த பக்தர். அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்ரசாயி, அங்க பகவானுடைய திருநாமம் வடபத்ரசாயி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்ரசாயிக்கு வந்து ஒரு புஷ்ப கைங்கரியம் பண்றோம். பூ வந்து மாலைகளா தொடுத்து கொடுக்கக்கூடிய ரொம்ப எளிமையான சேவை, ரொம்ப பணிவான சேவை. அந்த சமயத்தில் அவருடைய காலத்தில் பாண்டிய நாட்டில், பாண்டிய மன்னன் மதுரையில், பாண்டிய அப்போ மதுரை தான் பாண்டியருடைய தலைநகரமாக இருந்து, கதை கேட்டிருக்கீங்களா இருக்குன்னு. பாண்டிய மன்னர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் அப்படியே அவர் நகர்வலம் வர்றார். நகர்வலம் வரும்போது ஒரு யாத்திரிகர், ஒரு வழி பயணி, ஒரு யாத்திரிகர், ஒரு சாது வந்து ஒரு பிராமணர் அந்த திண்ணையில் படுத்திருக்கார். இப்போ பாண்டிய மன்னர் வந்து கேட்குறாரு, இவர்கிட்ட நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க? இப்போ அவர் சொல்ல, நான் ஒரு யாத்திரிகன், நான் ஒரு சாது சன்னியாசி, நான் இப்படி பல இடங்களுக்கு யாத்திரை போகிறேன். நான் இப்போ மதுராக்கு போயிட்டுருக்கேங்க, மதுராக்கு யாத்திரையாக போயிட்டுருக்கேன். அப்போ அந்த பாண்டிய மன்னர் அந்த யாத்திரி அந்த பிராமணர்கிட்ட கேட்டார், நீங்கள்லாம் வந்து உயர்ந்த உயர்ந்த விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சுட்ருக்கீங்க, உயர்ந்த லட்சியத்தை அடையணுங்கிறதுல குறிக்கோளாக இருக்கீங்க. இப்போ எனக்கு சொல்லுங்க, வாழ்க்கையோட லட்சியம் என்ன, வாழ்க்கையோட இலக்கு என்ன, அது எதனா அடையணும், அது எப்படி அடையிறது? அப்போ அந்த யாத்திரியர் கேட்டார், இதுக்கு முன்னாடி நீ இதை பற்றி யோசிச்சிருக்கியா, இம்மைக்காக மறுமைக்காக இம்மையில் நீ சிந்திச்சிருக்கியா, மறுமையில் என்ன பண்ணணும் அப்படின்னு? அப்போ இல்லை அப்படிம்பா. அப்போ இப்போ இருந்தே அதுக்காக நீ சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இப்போ இவர் யோசிக்கிறார், நான் இம்மையில் இருக்கேன், இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் அடுத்த பெரிய மறுமைக்காக நான் என்ன செய்யணும், என்னுடைய லட்சியம் என்ன, எதை அடைஞ்சா நான் திரும்ப இந்த உலகத்தில் வர வேண்டியதில்லை, அதே சமயம் பரம சத்தியம் என்னது, அந்த பரம சத்தியங்கிறது என்ன, பரம சத்தியங்கிறது யார், அதை அடையிறதுக்கு உண்டான மார்க்கம் என்ன, எந்த மார்க்கத்தின் மூலமாக அதை அடையணும் அப்படின்னு ராஜாவுக்கு சந்தேகம் எழுது. பரம சத்தியம்னா என்ன, அந்த பரம சத்தியத்தை எப்படி அடையிறது, அதுக்கு உண்டான மார்க்கம் சரியான மார்க்கம் எது, அதுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த மன்னர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினார். உடனே அவர் என்ன பண்ணார்னா, நிறைய மார்க்கங்கள் இருக்கு, புத்த மார்க்கம் இருக்கு, ஜைன மார்க்கம் இருக்கு, சைவ மார்க்கம் இருக்கு, வைணவ மார்க்கம் இருக்கு, இல்லை எந்த மார்க்கம் வந்து சரியானது அப்படின்னு மன்னர் தேர்ந்தெடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய சபையில் ஒரு பொற்கிளியை வந்து கட்டி தொங்க விடுவார், ஒரு மூங்கில்ல. யார் யார் வந்து பரம சத்தியத்தை வந்து உண்மையை உறுதிப்படுத்துகிறாங்களோ, யார் வந்து பரம சத்தியத்தை அடையிறதுக்குண்டான மார்க்கம் எதுங்கிறது சரியாக சொல்கிறாங்களோ, அப்போ அந்த பொற்கி தானே அருந்து கீழே விடும், அது உண்மைனா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து அந்த பொற்களை மூங்கில் கட்டி விட்டுருவார். எல்லா பல பல ஊர்கள்லேருந்தும் பல பல நாடுகள்லேருந்தும் பல பல மார்க்கத்தவர்கள் வருவாங்க, ஜெயினர்கள், பௌத்தர்கள், சைக்கியர்கள், பலரும் வந்து தங்களுடைய தர்க்கத்தையும் தங்களுடைய கோட்பாடுகளையும் முன்வைப்பாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்ட உடனே நிறைய பிராமணர்கள்லாம் ஒரு நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இந்த விஷ்ணு சித்தர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாண்டிய மன்னர் வந்து ஒரு பெரிய முடிவு எடுத்துகிட்டு இருக்கார், அவருக்கு இப்போ ஒரு முடிவு தெரியணும், பரம சத்தியம் என்னது, அந்த பரம சத்தியத்தை எந்த மார்க்கத்தினால் அடைய முடியும், அது எளிமையான மார்க்கமாக இருக்கணும், அந்த மார்க்கம் வந்து உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் எளிமையானதாக இருக்கும். அதுதான் அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு அது ஒரே வழியாக இருக்கும். அப்படி அதை வந்து அந்த பிராமணர்கள்லாம் வந்து விஸ்வஜித்தட்ட சொல்லிட்டு நீங்கள் போய் ஏன் அதை நிலைநாட்டக்கூடாது, பகவான் தான் நாராயணன் தான் அந்த பரம சத்தியம், அவர் அடையிறது தான் பக்தி தொண்டு தான் சரியான மார்க்கம் அப்படிங்கிறத ஏன் நீங்கள் வலியுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லுவார், இல்லை இல்லை நான் ரொம்ப எனக்கு அந்தளவுக்குள்ள சாஸ்திரம்லாம் தெரியாது, நான் தான் பெரிய வேத பாரணங்கள்லாம் படிக்கல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் எப்படி இதை நிலைநாட்ட முடியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கெல்லாம் அவங்கெல்லாம் போய் தர்க்கம் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கோ வந்து எனக்கு என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையான எளிமையினாலையும் பணிவுனாலையும் ஒரு வயசுறப்போ ரொம்ப பணிவானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப எளிமையான கைகறி பண்ணிட்டு இருந்தார், சேவை பண்ணிட்டு இருந்தார். அவர் நினச்சா எனக்கு அந்த அருகதி இல்லை நான் போய் இதெல்லாம் சொல்கிறது. அப்போ அன்று இரவு வடபத்திரசாயி பெருமாளுடைய கனவுல ஒருவர் சொல்ல, விஷ்ணு சித்தா நீ போய் அந்த பொருட்களையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு என்ன அர்த்தம், பகவான் சொல்ல நீ போய் நான் தான் பரம சத்தியங்கிறத நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லுவார் பெருமாளே. என்னால் அப்படி நான் சொல்கிறேன் நீ போ என்னுடைய கட்டளை அப்படின்னதும் பகவானுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக விஷ்ணு சித்தர் மதுரை வருவார். மதுரை வந்தோடனே ராஜசபையில் வந்து சொல்லுவார், நாராயணன் தான் பரம சத்தியம், பக்தி தொண்டு தான் அவரை அடையிறதுக்கு ஒரே மார்க்கம், ஓம் நமோ நாராயணங்கிற தாரக மந்திரம் தான் நம்முடைய இலக்கு, அந்த மந்திரத்தினால தான் நம்ம வந்து பகவானை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பகவான் தான் நம்முடைய லட்சியங்கிறத அங்கே நிரூபிக்கிறார். அப்படி அவர் வந்து மகா மந்திரத்தை சொன்ன உடனே அந்த பொருட்கள் இறந்து கீழே விழுந்து, அப்போ ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாடு, இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பகவான் விஷ்ணு தான் நம்ம பரம இலக்கு, அவருடைய திருநாமங்களை சொல்கிறது தான் நம்ம லட்சியம், அது மூலமாக தான் பக்தி தொண்டு மூலமாக தான் நம்ம பகவானை அடைய முடியுங்கிறத மன்னர் ஏற்றுன்றார். ஏற்றுண்டு அவர் அவர் வந்து அவர் அவர் மேலே உள்ள திருப்தினால் அவர் ரொம்ப அவரை ரொம்ப புகழ்ந்து அவர் அவர் அவரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக விஷ்ணு சித்தரை வந்து அவருடைய புகழ் இந்த உலகத்தை காமிக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு யானை மேலே வச்சுட்டு ஊர்வலம் கூட்டினார். நிறைய துந்துபிகள் மத்தளங்கள்லாம் முழங்க அவருடைய புகழ் பாடிட்டு வரேன். அப்போ பகவான் இப்போ நம்ம பீஷ்மதேவருடைய லீலையில் படிக்கிற மாதிரி எப்பவுமே பகவானுக்கு பக்தனுக்கு அன்பு பரிமாற்று, பக்தன் பகவானுடைய புகழை இந்த உலகத்தில் காமிச்சார், பகவான் என்ன பண்ணுற தன்னுடைய பக்தனுடைய புகழை பார்க்கறதுக்கு ஆவல்படுறார், தன்னுடைய பக்தனுக்கு எந்தளவு புகழ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மதுரையில் கூடலழகர் இருக்கார். கூடலழகர் பெருமாள் லட்சுமி தேவியோட கர்டவானத்தில் வந்துடுவார், மேலே கர்டர் மேலே வந்துடுவார். வந்த உடனே லட்சக்கணக்கான பேரை பகவானை தரிசனம் பண்ணாங்க. அப்போ விஷ்ணு சித்தரும் பார்த்தார், ஆஹா என்னது பகவானே இப்போ வந்துட்டாரே, என்ன இவருடைய லீலை, அவர் தான் அனுப்பிச்சி விட்டார், அவரே இப்போ எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ பார்த்து தான் அவர் பாடினாரு, இவ்வளோ பேருக்கு தரிசனம் கொடுக்குறாரோட அழகு வந்து எல்லாரும் பொறாம போட்டுடுவாங்க, இல்லை கண் போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பல்லாண்டு பாடினேன், பகவானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடி அவரை துதித்து பாடினேன். அதனால தான் அவருக்கு அவர் வந்து பகவானுக்கு பெரியவராரு, பெரிய ஆழ்வார்னு பேர், பெரிய ஆழ்வாரார். சார் எப்படி சாஸ்திரங்களில் வந்து பார்க்கும்பொழுது ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் வந்து பகவான் தான் பரம சத்தியம் நிரூபிச்சிருக்காங்க, அவர் தான் நம்ம லட்சியம், அதுதான் இங்கே பீஷ்மாச்சாரியரும் உறுதிப்படுத்துகிறார், கிருஷ்ணரும் பகவத்கீதையில் அதையும் உறுதிப்படுத்தியிருக்கார். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, கிருஷ்ணருக்கு கோபம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறார் பீஷ்மர், கூறிய என்னது கூறிய அம்புகளால் ஏற்பட்ட காயங்களில் அவர் கோபம் அடைந்தது போல் போர்க்களத்தில் என்னை அவர் திடீரென்று தாக்கம் ஏற்பட்டார். பொதுவாக இந்த ஜட உலகத்தில் கோவப்படுறது சண்டை போடுறது இதெல்லாம் ரஜோகுணத்துடைய வெளிப்பாடு, ரஜோகுணம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், அவர் நிர்குணம், அவர் இந்த குணங்களுடைய ஒரு சிறிய ஒரு கடுகளவு கூட குணங்களால் அவர் பாதிக்கப்படாதவர். சில சமயங்களில் பிரம்மா சிவன் கூட குணங்களால் உட்படுத்தக்கூடியவங்க, பிரம்மதேவர் சிவபெருமான் கூட மிக உயர்ந்த தேவர்களான பிரம்மா சிவன் கூட குணங்களுக்கு உட்பட்டவங்க தான், ஆனால் பகவான் வந்து முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அப்படி இருக்கும்போது அவர் இங்கே கோபம் அடைந்ததா சொல்கிறது என்ன அர்த்தம்னா, அவருடைய கோபம் கூட தெய்வீகமானது, ஆன்மீகமானது தவிர ஜட சம்பந்தமானது கிடையாது. சில சமயங்களில் கிருஷ்ணர் யசோதா மேலே கோபம் அடைந்து அந்த மண்பானையெல்லாம் போட்டு உடச்சிடுவார், தயிர் வெண்ணெயெல்லாம் கீழே கொட்டிடுவார், தன்னுடைய உதரெல்லாம் கடிச்சிட்டு கோபத்தை வெளிப்படுத்தினார், அவர் கண்கள்லாம் சிவந்திருந்ததுன்னு சத்தியவரத முனி பாடுறார் தன்னுடைய பாடலில் தாமோதர அஷ்டகத்தில். இப்போ அந்த கோபம் கூட பௌதீகமானது கிடையாது, கிருஷ்ணர் வந்து கோபப்படுறாருன்னா அது வந்து தெய்வீகமானது. பௌதீகமானதில்லை. ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணா தெய்வீகமான கோபத்தை வெளிப்படுத்துகிறார், அந்த கோபம் வந்து பௌதீகமானதில்லை. அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் நமக்கு ஏற்படலாம், கிருஷ்ணனுடைய உடல் கூறி அம்புகளால் தேய்க்கப்பட்டு ரத்தங்கள் காயங்களோட இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கூறி அம்புகள் இருக்குது, பீஷ்மருடைய அம்புகள்லாம் கிருஷ்ணோட உடலில் தேய்த்து காயம் ஏற்பட்டு அது ரத்தம் தோய்ந்து இருந்ததுன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அப்போ கிருஷ்ணருடைய உடல் நம்மளை மாதிரி பௌதீகமானதான் கிடையாது, கிருஷ்ணனுடைய சரீரம் முழுக்க முழுக்க ஆன்மீகமானது. கிருஷ்ணா அவருடைய உடல் அவருடைய பெயர் எதுவுமே பௌதீகமானதில்லை, எல்லாமே ஆன்மீகமானதான். கிருஷ்ணா வந்து தன்னுடைய ஆன்மீக சரீரத்தோடு தான் இங்கே வர. அப்படி இருக்கும்போது அவருடைய உடலில் காயங்கள் ஏற்படுறதுக்கோ ரத்தம் தோய்கிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. ஆனால் கிருஷ்ணா இந்த லீலையில் ரெண்டு விதமான அற்புதங்களை பண்ணுறார். ஒன்று, பக்தர் அல்லாதவங்களை குழப்பத்தில் ஆழ்த்துறார். கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாவோ இல்லை ஒரு சத்திரிய அரசராகவோ இல்லை அவருடைய உடல் பௌதிகமாக நினைக்கிறவங்களுக்கோ நாத்திகர்கள் முட்டாள்கள் அயோக்கியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணா தன்னை ஒரு சாதாரண மனிதனாக காமிக்கிறார். அந்த அந்த லீலை மூலமாக அவன் குழப்பமடைய வைக்கிறார், அவன் உடலில் காயமெல்லாம் ஏற்படுற மாதிரி அவங்களை குழப்பறதுக்காக. இன்னொரு பக்கம் பீஷ்மரை சந்தோஷப்படுத்துகிறார், ஏன்னா பீஷ்மர் கிருஷ்ணனுடைய அந்த உடலில் ஏற்பட்ட அழகுகளை ரசிக்கிறார், அந்த அம்புகளால் தைக்கப்பட்ட காயங்களையும் அதெல்லாம் வந்து அழகாக ரசிக்கிறார். ஸோ இப்படி தான் பீஷ்மரத்துடைய வீரத்தின் மூலமாக பகவானுக்கு சேவை பண்ணுறார். எதிரணியிலிருந்து கூட ஒருத்தர் பகவானுக்கு சேவை பண்ண முடியும், அந்த சேவையும் பகவான் ரசிக்கிறார். ஸோ இதுதான் பீஷ்மருக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம் இல்லையா. இங்கே பிரபுபா ரொம்ப அழகாக சொன்னார் பொருளூர் இல்லை, அப்படி ஒருவேளை பீஷ்மர் கிருஷ்ணரை எதிரியாக நினச்சிருந்தாருன்னா ஏன் அவரை தன்னுடைய லட்சியமாக வச்சுக்கணும், அந்த கிருஷ்ணரே எனக்கு லட்சியமாக இருக்கணும்னு சொல்லணும் அப்படிங்கிறார். அதே சமயம் கிருஷ்ணரும் பீஷ்மரை எதிரியாக நினச்சிருந்தாருன்னா ஏன் இந்த காயங்களை அவர் ஏற்றுக்கணும், நொடி பொழுதில் அவரால் கொல்ல முடியாது என்ன பீஷ்மரை இல்லையா, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால பீஷ்மரோட தலையை துண்டிக்க முடியும் கிருஷ்ணனால் ஒரு 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 நொடியில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பீஷ்மரும் வந்து புரிஞ்சின்றார் கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான், அதே மாதிரி கிருஷ்ணரும் பீஷ்மத்தோடைய சுத்த பக்தன் புரிஞ்சின்றார், ரெண்டு பேருக்குள்ள அன்பு பரிமாற்றம் நடக்கு. ஸோ அதனால கிருஷ்ணரோட உடலும் பௌதீகமானது கிடையாது, பீஷ்மரும் ஒரு பௌதிகவாதி கிடையாது, பீஷ்மரும் கிருஷ்ணரும் நித்தியமான பகவான் சேவகர். கிருஷ்ணர் வந்து நித்தியமான பகவான், பீஷ்மர் எப்பவுமே நித்தியமான சேவகர். எப்படி அவங்களுக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றம் நடந்தது அதை வந்து கிருஷ்ணரும் ரசிக்கிறார், பீஷ்மரும் கிருஷ்ணருடைய உடலில் ஏற்பட்ட அந்த காயங்களை ரசிக்கிறார். அந்த பார்த்தசாரதி ரூபத்தை பார்த்துட்டே அந்த கிருஷ்ணர் தன் முன்னாடி வரட்டும், அவரை என்னுடைய லட்சியமாக இருக்கட்டும், அவரை பார்த்துட்டே இந்த உடலை விடுறதுக்கு பீஷ்மர் ஆயத்தமாகிறார். இதுதான் பகவானுக்கும் பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம். பகவான் யாராலும் வெல்லப்பட முடியாதவர், அவர் அஜிதான்னு சொல்லப்படுறார், அவர் யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் அப்படி வெல்லப்பட முடியாதவர் தன்னுடைய பக்தர்களால் வெல்லப்படுறார். அதனால தான் பாகவதத்தில் அஜிதோ ஜிதோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்லோகத்தில். அஜிதோ ஜிதோனா யாராலும் வெல்லப்பட முடியாத பகவான் தன்னுடைய பக்தருடைய அன்புக்கு பக்திக்கு கட்டுப்பட்டு தன்னை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறார். அப்போ பக்தர்கள் பக்திங்கிற தூய அன்புனால பகவானை வென்றுறாங்க. ஸோ கிருஷ்ணரை யாராலும் வெல்ல முடியாது, ஆனால் கிருஷ்ணரை பீஷ்மரத்துடைய அன்புனால ரொம்ப சுலபமாக வென்றுறாங்க. ஸோ எப்படி அந்த யுத்த பூமியில் ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க, ஸோ எப்படி கிருஷ்ணரை தரிசிச்சே பீஷ்மர் தன்னுடைய உடலை விடுறதுக்கு ஆயத்தமாகிறார். ஸோ கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி மகர சங்கராந்திங்கிற உற்சவம் கொண்டாடப்பட்டது. இந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு சங்கராந்தி அன்னைக்கு தான் பீஷ்மர் தன்னுடைய உடலை விட்டார், இந்த பௌதிக உலகத்திலேருந்து அவர் பிரிந்து சென்றார். இந்த மகர சங்கராந்தியோடைய விசேஷங்கள் என்னென்னா, ஒன்று உத்தராயணம் தொடங்குது, உத்தராயணம் தட்சிணாயணம் ரெண்டு இருக்குது, முதல் ஆறு மாதம் உத்தராயணம், ரெண்டாவது ஆறு மாதம் தட்சிணாயணம். உத்தராயணங்கிறது தேவருடைய பகல் பொழுது, தட்சிணாயணங்கிறது தேவருடைய இரவு பொழுது. உத்தராயண காலத்தில் வந்து ரொம்ப மங்களமான செயல்களாக நடக்கும், ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது தேவருடைய, அது தேவாநாயனம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தட்சிணாயணத்தை வந்து பித்ராயணம்னு சொல்லுவாங்க, அது அவ்வளவு மங்களமானதில்லை. அதனால் உத்தராயண காலத்தில் யாராவது இந்த உடலை விடுறாங்கன்னா அவங்க மோட்ச அடையிறதாக கருதப்படுது, திரும்ப வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் சொல்லல மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி பீஷ்மர் தன்னுடைய உத்தராயணத்துக்காக காத்துன்னு இருந்தார். கரெக்டாக மகர சங்கராந்தி அன்னைக்கு உத்தராயண இது தொடங்குது. சூரியன் வந்து சூரியனுடைய புதல்வன் வந்து சனி, சனி பகவான் சனீஸ்வரன். சனீஸ்வரனுடைய என்ன சொல்கிறது சேவகர் தான் மகர ராசி. அப்போ மகர ராசியும் மகர ராசியில் வந்து சூரியன் பிரவேசிக்கிறார், சனியை சந்திக்கிறார். உண்மையில் சூரியனும் சனியும் அடிக்கடி சந்திக்கிறது கிடையாது, அவ்வளோவா அவங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யம் கிடையாது அப்பாவுக்கு மகனுக்குள்ள. ஆனாலும் இந்த ஒரு விசேஷமான நாள் அன்றைக்கி வந்து மகர சங்கராந்தி அன்னைக்கு தந்தையாரே வந்து தன்னுடைய புதல்வனை சந்திக்கிறார், சூரிய தேவனை வந்து சனி பகவானை சந்திக்கிற சனீஸ்வரனை சந்திக்கிறது தான் மகர சங்கராந்தி சொல்லப்படுது. அன்னைக்கு சூரியதன் வந்து மகர ராசி பெயரை பயிற்சிக்கிறார், ஒரு மாத காலம் அங்கே தங்கியிருக்கார். ஸோ இப்படி இந்த மகர சங்கராந்தி வந்து ரொம்ப ரொம்ப மங்களமான நாளாக கருதப்படுது. அன்றைக்கி தான் வந்து உத்தராயணம் தொடங்குது. உத்தராயணம் வந்து நம்ம இப்போ பார்த்தோன்னா திருவள்ளையில வந்து ரெண்டு திருவள்ளையில போன கோயிலில் ரெண்டு வழி இருக்கும், உத்தராயணம் தட்சிணாயணம். இப்போ வந்து அந்த உத்தராயண படி திறந்துருப்பாங்க, அது வழியாக போய் நம்ம பகவானை சேவிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மகர சங்கராந்திரி சங்கராந்தி அன்னைக்கு தான் பகவான் வந்து அசுரங்களுடைய அசுரங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துட்டு இருந்தாங்க. பாதாள லோகத்திலிருந்து வெளியில் வந்து நிறைய தேவர்கள் பிராமணர்கள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் இடைஞ்சல் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள வதம் பண்ணி அவங்கள வந்து தண்டித்தார். அதுவும் மகர சங்கராந்தி அன்னைக்கு நடந்ததாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகர சங்கராந்தி அன்னைக்கு உத்தராயணம் தொடங்குது. மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் பீஷ்மர் அந்த உடலை விட்டு பகவானுடைய உலகத்தில் பிரவேசித்தார், வைகுண்ட லோகத்தில் போனார். மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் சூரியன் மகர லோகத்துக்கு மகர கிரகத்துக்கு பிரவேசிக்கிறார். மகர சங்கராந்திக்கு தான் விஷ்ணு அசுரில் வதம் செய்து தேவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாஸ்திர ஸ்வயம் பகவான் 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் தோன்றி அவருடைய சங்கீர்த்தன நிலையை தொடங்கினார். அப்போது கலியுக ஜனங்களுடைய நன்மைக்காக அவர் இளம் வயதிலேயே சன்னியாசம் போட்டார். சன்னியாசம் பூண்டு அவர் வந்து கட்வா அப்படிங்கிற இடத்துல சன்னியாசம் எடுத்துட்டு கேசவ பாரதின்ற ஆச்சாரியர்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு அவர் தன்னுடைய சங்கீர்த்த நிலையை தொடர்ந்தார். ஸோ அதுவும் இந்த மகர சங்கராந்தி தான் நடந்தது. இன்னொரு முக்கியமான விசேஷம் மகர சங்கராந்தி அன்னைக்கு பாகீரத ராஜா வந்து கங்கையை வந்து பூலோகத்தில் கொண்டு வந்தார். கங்கா சாகர மேலான்னு சொல்லுவாங்க. கங்கா சாகரங்கிற இடம் வந்து இப்போ இருக்குது. அங்கே போனால் மகர சங்கராந்தி அன்னைக்கு நிறைய பேர் அன்னைக்கு மூதாதைகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அன்றைக்கி அங்கே புனித நதியில் நீராடுவாங்க. கங்கா யமுனா சரஸ்வதி மூணு நதி கலக்கூடிய இடத்துல நீராடுவாங்க. வங்கக்கடலில் போய் நீராடுவாங்க, தர்ப்பணம் செய்வாங்க. இதெல்லாமே மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் நடந்தது. சாகர அப்படின்னு பேருனா சாகர மகராஜ் ஒருத்தர் இருந்தார், ரகு வம்சத்தில் வந்தக்கூடிய சாகர மகராஜ். சாகர மகாராஜாவுக்கு வந்து ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்போ அவருக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க சாகர மகாராஜா. அப்போ அவர் தொடர்ந்து பல பல யஜ்யங்கள் பண்ணார், பல யாகங்கள் செய்து அந்த யஜ்யத்துடைய பலனாக அவருக்கு அவருடைய ஒரு மனைவிக்கு அம்சமான ஒரு குழந்தையும் இன்னொரு மனைவிக்கு 60,000 குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு மனைவிக்கு அம்சமான ஒரு குழந்தை, இன்னொரு மனைவிக்கு 60,000 புதல்வர்கள். ஸோ இப்படி இந்த சாகர மகாராஜா இந்த உலகத்தை ஆண்டு வந்தார். 61,000 புதல்வர்களோட மனைவிகளோடைய. அப்போ ஒரு நாள் சாகர மகாராஜ் அஸ்வமேத யாகம் பண்ணார். அந்த யாகம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா குதிரையை வந்து அனுப்புவாங்க. அந்த குதிரையை வந்து யாராவது மன்னர்கள் தடுத்து நிறுத்தினாங்கன்னா அவங்க வந்து ராஜாவோட யுத்தம் செய்து அந்த ராஜாவை அவர் ஜெயிச்சாதான் அவர் அஸ்வமேத யாகம் பண்ண முடியும். அப்படி யாருமே அந்த குதிரையை தடுக்கலைன்னா அந்த ராஜாவை கீழ்பட்டுட்டாங்க எல்லா அரசர்களும். ஒரு மன்னர் கீழே நிறைய அரசர்கள் இருப்பாங்க, சிற்றரசர்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே அந்த மன்னருடைய கொடைக்கு கீழே வந்துடுவாங்க. அப்படி அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க அந்த மன்னரோட யுத்தம் செய்யணும், இந்த மன்னரும் அவரை ஜெயிச்சாதான் அந்த அஸ்வமேத யாகம் பண்ண முடியும். எப்படி அந்த ராசி யாகம் பண்ணும்போது சாகர ராஜா வந்து குதிரை அனுப்பினார். இந்த குதிரை பின்னாடி 60,000 பசங்கள் போனாங்க குதிரையை தொடர்ந்து. அப்போ யாராவது இந்த குதிரையை தடுத்து நிறுத்தினாங்கன்னா சவால் விடுறாங்கன்னு அர்த்தம். அந்த சவால் விடுறவங்க இந்த பசங்களுடைய யுத்தம் பண்ணணும். அப்படி யுத்தம் பண்ணி இந்த பசங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ராஜா வந்து யாகம் பண்ணலாம். அப்படி தோத்து போயிட்டாங்கன்னா ராஜா திரும்ப வந்து யுத்தம் செய்யணும், தோத்து போயிட்டா யாகம் செய்ய முடியாது. இதுதான் உடன்பாடு. இந்த ஒரு ஏற்பாட்டில் தான் அந்த குதிரை போகுது. இப்படி குதிரை வந்து பல இடங்களில் சுற்றி வருது, ஆனால் யாருமே அந்த குதிரையை தடுக்கலை. அப்போ ஏறக்குறைய எல்லாருமே ராஜாவை கீழே உள்ள அரசர்களாக இருக்க சம்மதிக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல இப்படி குதிரை பல இடங்களில் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு இடத்துல வந்து கபில முனியுடைய ஆசிரமம். கபில முனியுடைய ஆசிரமத்தில் வந்த உடனே அந்த குதிரை மறைஞ்சிடும். குதிரை எங்கே போயிடுச்சுன்னு தெரியாது, அது எங்கே போடும். இந்த 60,000 பசங்களும் குதிரையை தேடி வருவாங்க. வந்து பார்த்தா அங்கே ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருப்பார். இப்போ அவங்க என்ன நினச்சிருவாங்க, இவர் தான் அந்த குதிரையை மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு கோவப்பட்டு அவரை துன்புறுத்த மாட்டாங்க, அவரை அடிக்கல, அவர் ஒன்றும் செய்யலான், அவர் வந்து அவருடைய தபத்துக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க, அவருடைய தபத்துக்கு இடையூறு பண்ணுவாங்க. அப்படி அவர் தவத்துக்கு இடையூறு பண்ணும்போது கபில முனிவருக்கு பயங்கரமான கோபம் வந்து கோபம் வந்து அவர் சபிச்சிருவார். இவங்க 60,000 பேரும் என்ன ஆயிடுவாங்க, எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க. 60,000 பசங்களும் யாருடைய பசங்க, சாகர மகாவுடைய பசங்க வந்து அப்படி எரிஞ்சு பசங்க, எலும்பு கூடு தான் அங்கே இருக்கு, எலும்பு கூடு சாம்பல் தான் இருக்கு. போன பசங்களை காணமே சொல்லிட்டு சாகர மகாராஜ் என்ன பண்ணுவார்னா, குதிரையும் காணும் பசங்களையும் காணும், அதனுடைய பையன் அம்சுமான் அனுப்பிச்சு வைப்பார். அம்சுமான் தேடிட்டு வருவாரு, தேடிட்டு வந்து பார்த்தா இந்த 60,000 பேரும் எரிஞ்சு பசுமாயிருப்பாங்க. அந்த செய்தியெல்லாம் ராஜாவுக்கு தெரிய வந்துடும், சரி இப்படி ஆயிடுச்சு நடந்து போச்சு அப்படின்னு. சரி இப்போ இந்த 60,000 பேருக்கு யார் இறந்து போனவங்களுக்கு வந்து இது பண்ணணும், சிராதா பண்ணணும், சிராதா பண்ணி அவங்களை வந்து தர்ப்பணம் பண்ணி அவங்கள வந்து விடுவிக்கணும், அவங்களுக்கு வந்து மோட்சம் கொடுக்கணும். அப்போது இந்த சாகர ராஜ வம்சத்தில் வரவங்க எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க. அம்சுமான், அதுக்கப்புறம் வந்தவர் திலீபன், திலீபன் ஒரு சக்கரவர்த்தி வருவார், அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, அவங்க பேரெல்லாம் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. இப்படி நிறைய அரசர்களாக வந்து சாகர மகாராஜ வம்சத்தில் வரக்கூடியவங்களாம் முயற்சி பண்ணுவாங்க, யாராலும் அவங்க மூதாதையர்களை வந்து விடுவிக்க முடியாது. அதில் தான் வந்து ஒரு சிறப்பான அரசர் பாகீரதன். இந்த பாகீரதன் என்ன பண்ணுவார்னா, அவர் தெரிஞ்சிட்டுருவார், அவர் ஒரு நாள் குதிரையில் பிரயாணம் பண்ணி வரும்போது அவங்களுடைய மூதாதருடைய அந்த எலும்பு இதெல்லாம் கிடக்கும் சாம்பல்லாம். அப்போ அவர் புரிஞ்சுக்குவார் இதை வந்து தன்னுடைய மூதாதர் தான் அப்படின்னு. அவங்கள வந்து எப்படியாவது மோஷம் கொடுக்கணுங்கிறதுக்காக பாகீரத ராஜா பயங்கரமாக தவம் இருப்பார், கடினமான தவம் வருது. இப்போ மலையில் குளிரில் பனியில் வெயிலில் பிரம்மாவை குறித்து தவம் இருப்பார். இப்போ பிரம்மதேவர் முன்னாடி வந்தோடனே அவருடைய தபத்தில் சந்தோஷமாயி பிரம்மா கேட்பார், பாகீரதா உனக்கு என்ன வர வேணும்? இப்போ அவர் சொல்வார், நான் இந்த மாதிரி என்னுடைய மூதாதையர்களுக்கு மோஷம் கொடுக்கணும், அவங்கள வந்து நரக வாழ்க்கை நான் விடுவிக்கணும். அப்போ நீ பகவான் விஷ்ணு தான் குறித்து தவம் பண்ணணும், ஏன்னா அவர் தான் முக்தி அளிப்பவர், முக்தி பிரதானம் சர்வேஷா விஷ்ணு ரேவனசன் செய்யார். முக்தியை வந்து விஷ்ணு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறாலும் கொடுக்க முடியாது, அதனால் நீ பகவானை குறித்து தான் தவம் இருக்கணும்னு சொல்லுவார். அப்போ பாகீரதராஜா திரும்பவும் பகவான் விஷ்ணுவை குறித்து தவம் இருக்கார் பல 1000 வருஷங்கள். இப்போ பகவான் உடனே தோன்றார், தோன்றோடனே பகவான் அவருடைய தபத்தில் சந்தோஷமாகி கேட்குறார், பாகீரதா உனக்கு என்ன வரணும்? இப்போ சொல்கிறார், இந்த மாதிரி அவருடைய மோதாதைகளுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. என்ன வழி இருக்குன்னா, கங்கா பூமிக்கு வந்தால் தான் அது நடக்கும். கங்கா தேவி பூமிக்கு வந்தாங்கன்னா அது நடக்கும். கங்கையை நான் அனுப்புகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன ஒரு பிரச்சனைனா, கங்கை வரக்கூடிய வேகத்தில் பூமியே தாங்காது, பூமி அடிச்சுன்னு போயிடும். அதனால் நீ என்ன பண்ணு, சிவபெருமானை குறித்து தவம் இருக்கணும். திரும்பவும் பாகீரத ராஜா சிவபெருமானை குறித்து தவம் இருக்கார், கடுமையாக தவம் இருந்து சிவபெருமானை திருப்திப்படுத்துகிறார். சிவபெருமான் ஒரு முன்னாடி வந்தோடனே சிவபெருமான் கேட்குறாரு, இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது பாகீரத ராஜாட்ட, எனக்கு இந்த மாதிரி பகவான்கிட்ட நான் வர வாங்கிட்டேன், அவர் கங்கையை அனுப்ப சம்மதிச்சிருக்கார், ஆனால் அந்த வந்த வேகத்தை என்ன இந்த பூமி தாங்காதுன்னாங்க, நீங்கள் தான் அதுக்கு உதவி செய்யணும். அப்போ சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுன்றார், ஏன்னா சிவபெருமான் வந்து பகவானுடைய பக்தர்களே ரொம்ப உன்னதமானவர், 12 மகாஜனங்கள் ஒருத்தர், சுத்த பக்தர், வைஷ்ணவானா மேதா சம்பு. ஸோ சிவபெருமான் என்ன நினச்சின்றாருன்னா, பகவானுடைய பாதத்திலிருந்து வரக்கூடிய கங்கை ரொம்ப புனிதமானது, சரணாமிரதம், அதை என் தலையில் தாங்கிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கேன். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், கங்கையை வர சொல்லி நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ, கங்கையை வரும்போது நான் என் தலையில் தாங்கின்றேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவரும் பகீரத ராஜாவுக்கு வரம் கொடுக்குறார். ஸோ எப்படி பகீரத ராஜாவுடைய தொடர்ந்து விடாமுயற்சினாலையும் அவருடைய சிரத்தையினாலையும் அவருடைய தூய்மையினாலையும் கங்கா வந்து பூமிக்கு வர சம்மதித்தாங்க. உண்மையில் கங்கா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தீர்த்தம். கங்கைக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. கங்கா வந்து பகவானுடைய ஜலஸ்வரூபமாக, ஜல அவதாரமாக கருதப்படுது, பகவானுடைய தாமரை பாதத்திலிருந்து வரக்கூடிய. உண்மையில் கங்கா வந்து பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் பிரேம சரோவர்னு சொல்லப்படுது. பிரேமம்னா ராதா கிருஷ்ணருடைய ஆனந்த கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர் தான். சில சமயங்கள் நாரத முனிவர் வந்து ராதாகிருஷ்ணோட லீலைகளை பாடுவார். அப்போ ராதாகிருஷ்ணோடைய கண்களிலிருந்து வரக்கூடிய இந்த பிரேமமானது பிரேம சரோவராக ஆத்மீக லோகத்தில் இருக்கு. அந்த பிரேம சரோவர் தான் அங்கிருந்து பிரேம சரோவர் ஃபஸ்ட்டு வைகுண்ட லோகத்தில், ஆத்மீக லோகத்தில் அது பிரேம சரோவர். அதுக்கப்புறம் அதே கங்கை பிரேம சரோவர் தேவலோகத்தில் வரும்போது மாந்தாக்கினி கங்கான்னு பேர், அது அங்கிருந்து தேவலோகத்தில் வரும்போது மாந்தாகினி கங்கா, அது பூலோகத்தில் வரும்போது அதுக்கு நிறைய திருநாமம், பாகீரதி, ஜானவி, அலக்கானந்தா, இந்த மாதிரி இருக்கணும். அப்படி பாதாள லோகத்தில் போகும்போது அதுக்கு போகவதின்னு பேர். சரி, அப்படி கங்கா, கங்காதேவி வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தோம். யாரெல்லாம் கங்காங்கிற திருநாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க கங்கையில் போய் குளிச்ச பாயின்னு அடைவாங்க. அது மட்டும் இல்லை, கங்கா வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம குளிக்கிற தினமும், நம்ம குளிக்கும்போது இப்போ வீட்டிலெல்லாம் குளிக்கும்போது நம்ம உடல் உள்ள அழுக்கெல்லாம் போகுது. கங்கையில் போய் குளிக்கும்போது என்னன்னா நம்முடைய சூட்சம சரீரம் சுத்தமாகும், மனம், புத்தி, அகங்காரம். அதனால் கங்கையில் குளிக்கிறதுனால நம்ம மனம் சுத்தமாக, தொடர்ந்து கங்கையில் குளிக்க மனம் சுத்தமாக. ஸோ எப்படி பாகீரத ராஜாவுடைய விடாமுயற்சினாலையும் அவருடைய காரணமற்ற கருணையினாலையும் தான் கங்கா தேவி வந்து இந்த பூலோகத்தில் வர சம்மதித்தாங்க. அப்படி ரொம்ப வேகமாக வரும்போது கங்கா வந்து வைகுண்ட லோகத்திலிருந்து கீழே இறங்கி பிரம்மலோகம் வந்து பிரம்மத்தோட கமண்டத்தில் பிடிச்சிட்டு அந்த கமண்டத்திலிருந்து வழிந்து அது சப்த ரிஷிகள் உலகம் வழியாக வந்து துருவருடைய உலகம் வழியாக வந்து தேவலோகத்து வழியாக வந்து அதுக்கப்புறம் பூலோகம் சிவபெருமானுடைய முடியிலிருந்து தன் முடியில் கட்டிடுவார். கங்கா வந்து வைகுண்டத்துக்கு வரும்போது கைலாச வழியாக வருது இல்லையா, சும்மா பிடிச்சி அப்படி கட்டிடுவார். கட்டிட்டு ஒரு முடி மட்டும் எடுத்து விடுவார். அந்த ஒரு முடி தான் இப்போ ஓடுற அலக்கானந்தா. நீங்கள் அலக்கானந்தா போய் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக வரும், யானை போட்டால் கூட பந்து மாதிரி உருண்டு போயிடும் அலக்கானந்தா, அவ்வளோ ஃபோர்ஸ் ஆகும். அந்த ஒரு முடி தான் சிவமாவோட தலைவர் வரும் ஒரு ஜலம், ஒரு முடி தான் அது. ஸோ எப்படி கங்கா வந்து பூலோகத்தில் வந்து கங்கா சாகர அப்படி அது வழியெல்லாம் வந்து வக்கால் கங்கை கடலில் கலக்கும். அப்போ கங்கா வர்றதுக்கு ஏன் காரணம், கங்காவை ஏன் கொண்டு வந்து பகிரக ராஜா தர்ப்பணம் பண்ணணும்னா அப்போ தண்ணியே கிடையாது. என்ன ஆகுதுன்னா அப்போ சமுத்திரம் இருக்கும் நிறையா, சமுத்திரம் வந்து என்ன ஆகிடும்னா அசுரங்கள்லாம் இருப்பாங்க, அசுரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பாதாள லோகத்தில் இருப்பாங்க. நைட்டான என்ன பண்ணுவாங்கன்னா சமுத்திரத்துக்கு மேலே வந்துட்டு எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவாங்க, பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம். அப்போ எல்லோரும் அகஸ்திய முனிவர்கிட்ட போய் வேண்டிக்குவாங்க, தேவர்கள் எல்லா தேவர்களும் வந்து அந்த அசுரனுடைய தொல்லை தாங்க முடியாமல் அகஸ்திய முனிவர்கிட்ட வந்து வேண்டும் போது அகஸ்தியர் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்த கடல் தண்ணி குடிச்சிடுவார், குளிச்சு ஏப்பம் விட்டுருவார். ஆராம சார் ஜபர்தஸ்தா. சரி, எல்லாம் முடிச்சு தண்ணியெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அசுரங்க மேலே வந்தால் மாட்டிக்குவாங்க இல்லை. முதல்ல தண்ணியில் இல்லாமல் இருந்தால் தெரியாது, தண்ணிக்குள்ளேருந்து வந்தனால தெரியல. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி போனதுக்கப்புறம் ஈஸியாக தேவர்கள்லாம் போய் அசுரம் கூட சண்டை போட்டு அவங்க உயிருக்கு பயந்து ஓடிடுவாங்க பாதாள லோகத்து. அதுக்கப்புறம் தேவர்லாம் வந்து அகஸ்தியர்கிட்ட சரி அசுரங்கள்லாம் போயிட்டாங்க தண்ணியை திரும்ப கொடுங்கன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சது, இனியெல்லாம் திரும்ப கொடுக்க முடியாது, இனி எங்கே திரும்ப கொடுக்க முடியும், தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுச்சு அவ்வளோதான், நீங்கள் வேறு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு அவர் போயிடுவார். சார் கடைசியில் அப்போ எல்லா பக்கம் வறண்டு போயிடும், தண்ணியே இருக்காது. இப்போ தண்ணி இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும், தண்ணி தான் ஆதாரம். அதனால் பகிரத ராஜாவுடைய கருணையினால தான் கங்கை வந்து ஒட்டுமொத்த கடலையும் நிரப்புனாங்க. கங்காதேவி வரலன்னா கடலையும் நம்பிருக்கு, அதனால தான் அதுக்கு சாகரம்னு பேர். சாகர மகாராஜாவுடைய வம்சத்தில் வந்து அவங்களை எல்லாரையும் மூதாதில் விடுவிச்சதுனால அதுக்கு சாகரம், அந்த இடத்துக்கு கங்கா சாகரான்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கங்கா சாகர மேலா அப்படின்னு நடத்துவாங்க. அங்கே லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த கங்கா சாகரத்தில் குளிப்பாங்க, அங்கே தர்ப்பணம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். சார் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். மகர சங்கராந்தி, கங்கா சாகர மேலா, பீஷ்மருடைய மறைவு, சைத்தன்யாவுடைய சன்னியாசம், இதெல்லாம் அன்னைக்கு தான் நடக்கும்.
ஆமாம்,
கங்கை தண்ணி தான் சமுத்திரமாக இருக்கு. தேவையில்லையே, கன்னியாகுமரியில பண்றாங்க, ராமேஸ்வரத்துல பண்றாங்க, அப்புறம் வேற எங்க பூரியில எல்லாமே சேனாமிரதுன்னா இந்த கடல் தண்ணி இறங்கிருந்தது பவானி பார்த்து எங்கதான் அப்படி சமுத்திரமா இருக்கு. இரந்திராஸ்மத் பாகவதம் கி, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி, பீஷ்மதேவ் கி, இல பிரபுபாத் கி.